இதுல முதல்ல பிரமோதனஹாங்கிற நாம பார்க்கணும். பிரமோதனஹான்னா யாரு தியானம் பண்றாளோ, தியான மாத்திரேன அவளுடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர். மனசுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம், அதுதான் எல்லா மனுஷியாளுக்கும் எப்பவும் தேவையான பதார்த்தம். அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் பகவான். அவர் சந்தோஷத்தை எப்படி கொடுக்கிறார்? நீங்க அவரை தியானம் பண்ணிடையானால் தியாயிகளுக்கு மனசு சாந்தமாகும்படி பண்றார். மனசு சாந்தமாகுமையானால் நமக்கு நிச்சயமாக உள்ளூர் இருக்கிற அந்த சுவாத்மானந்தம் இருக்க அந்த ஆனந்தம் தான் அனுபவிக்க முடியும். அதுதான் ரசோ வைசா ரசக்கேவாயம் லப்துவானந்தி பவதி வேதம் சொல்றோம். அவர் ரசஸ்வரூபமாக இருக்க அவரை அடைஞ்சோமையானால் நமக்கு அவரிடத்திலிருந்து ஆனந்தம் கிடைக்கிறது. இதுக்காக இங்கேயும் அங்கேயும் அலைய வேண்டாம், அவரை மனசால தியானம் பண்ணினா போதும் அப்படிங்கிற சொரூபம் சொல்றது. ஆகையால் அவர் பிரமோதனஹா, நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பவர், நமக்கு ஆனந்தமாக இருக்கும்படி அருளுபவர். இந்த ஆனந்தத்துக்காக நீங்க காசு செலவு பண்ண வேண்டாம், சரீர சிரமம் வேண்டாம், வேற ஒன்றும் வேண்டாம். ஆனா உங்க மனசை அவரிடத்துல நிறுத்தணும். அவரிடத்துல நிக்கலையே மனசுனர் முயற்சி பண்ணுங்க. மனசானது எப்பொழுதுமே அசைஞ்சுண்டு தான் இருக்கும். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம், அசைஞ்சுண்டு தான் இருக்க மனசு. ஆனா அபியாசேனது கவுந்தேய வைராக்கியனச்ச கிருக்கியதே. ஒரு 10 நாள் விடாம ட்ரை பண்ணுங்க, ஒரு நாள் மனசு நின்றுவிடும். மனசு நின்றதுமே அப்படிக்கு இந்த ஆனந்தம் நீங்க அனுபவிப்பேள். அதுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க முயற்சி பண்ணிட்டு, விடாம முயற்சி நீங்க பண்ணிட்டே இருப்பேன். ஆகையால் முதல் முயற்சி தான் வேணும் அவருக்கு. ஆகையால் அது பண்ணினா உங்களுக்கு ஆனந்தத்தை அனுபவிக்கும்படி பண்ணக்கூடியவர். ஆகையால் பிரமோதனஹான்னு பார்த்தோம். அதற்கு பிறகு அடுத்தது ஆனந்தஹா. பகவானுடைய நாம ஆனந்தமாக உள்ளவர், ஆனந்த வடிவமானவர். ஆனந்தங்கிறது அவரை ஏதோ மேனுபேக்சர் பண்ணல, அவரை தான் ஆனந்தம். அந்த ஸ்வரூபம் ஆனந்த வடிவமாகவே இருக்கார். அதனால்தான் அவருக்கு ஆனந்தஹான்னு பேர். ஏன் சார் ஆனந்தஹான்னு, ஆனந்தம் உள்ளவர் ஆனந்தம்னு சொல்லலாமே அப்படின்னார். இப்ப சாதாரணமாக நீங்க ஆத்துல நிறைய பொருளை உபயோகப்படுத்துறேன். புளின்னு ஒரு பொருள் இருக்க, அதுக்கேன் சார் புளின்னு பேர் வச்சிருக்கேன். வாயில போண்டா புளிக்கிறது, அது எந்தெந்த பொருளோட சேர்த்தாலும் அந்த பொருள் எல்லாம் புளிக்கிறதோ இல்லையோ அதனால்தான் அதுக்கு புளின்னு பேர். அந்த புளிப்பானது புளிக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டேன்ல, என்ன சமாதானம்? அது அதனுடைய ஸ்வரூபம். அதே போல சர்க்கரை இருக்க, சர்க்கரை எல்லா பதார்த்தத்திலையும் சேர்த்து வைக்கிறேள், அது திதிக்கிறது. சர்க்கரைக்கு திதிப்பு எப்படி வந்ததுன்னு கேட்டா என்ன சொல்வேள்? அது அதனுடைய சுபாவம். இதான் சுவாவத்துக்கும் தர்மத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். உப்பு இருக்கு, உப்பு எல்லாத்திலையும் போட்டா உப்பு கரைக்கிறது. ஆனா அந்த உப்புல உப்பு எப்படி வந்தது? அது ஏதாவது சேத்தத்தினால வந்ததோ இல்லை. அதனால்தான் பகவான் நமக்கு இந்த பதார்த்தங்கள்லாம் நமக்கு திருஷ்டாந்தத்துக்காக கொடுத்துருக்க, உப்பு புளி திதிப்பு இவையெல்லாம். அது என்ன? அதனுடைய ஸ்வபாவம் தான் அது. அதே போல பகவானுடைய ஸ்வபாவம் என்ன? ஆனந்தமே அவருடைய ஸ்வபாவம். எந்தெந்த மனசு அந்த ஆனந்தத்துடன் சேருமோ அந்தந்த மனசுக்கு ஆனந்தம் தானா வருகிறது. அப்படிப்பட்டதான ஸ்வரூபானந்தத்தை உடையவர் அதான் ஆனந்தா. ஸ்வரூபமஸ்யா இதி ஆனந்தா ஏதஸ்யைவ ஆனந்தஸ்ய அன்யானி பூதானி மாத்ராமுபஜீவந்தி. ஏகஸ்தெய்வா ஆனந்தத்ய, இந்த உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த ஆனந்தம் இருக்க, இந்த ஆனந்தத்தினுடைய துளியத்தான் மற்ற எல்லா பிராணிகளும் அனுபவிக்கிறது. எந்த பிராணி எந்த ஆனந்தத்தை அனுபவித்த போதிலும் அந்த ஆனந்தம் உள்ள இருக்கிற ஸ்வரூபானந்தம் பரமாத்மானுடைய ஆனந்தம் தான். அந்த பகவானுடைய ஆனந்தம் பகவத் ஸ்வரூபமான ஒரு ஆனந்தத்தோட நம்ம சம்பந்தப்பட்டு நம்ம ஆனந்தத்தை எடுத்துக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற கரண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீள்? கொஞ்சமாக ஒயர் கொடுத்து உங்கள் காத்துக்கு வாங்கிக்கிறேன். அதே மாதிரி தான் உள்ளே இருக்கக்கூடியதான் அந்த ஆனந்தம் இருக்கே, பேரானந்தம் இருக்கே, அந்த ஆனந்தத்தோடு நம்ம மனசை சம்பந்தப்படுத்தி சிறிதான ஒரு ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் நீங்கள் எவ்வளோ ஆனந்தத்தை எடுத்தாலும் அங்கே ஆனந்தம் குறையாது. அது பார்க்கணும். கங்கா ஜலம் இருக்கு, கங்கா ஜலத்தில் நீங்கள் எவ்வளோ குடம் ஜலம் நீங்கள் எடுத்திருந்தாலும் ஜலம் குறைஞ்சி போயிடுமா சார்? உங்கள் காத்த டேங்கில் குறைஞ்சி போயிடும், கங்கையில் குறையாது. ஏண்டானார் அது அப்படி? அது ஜீவநதி, எவ்வளவு ஜலம் எடுத்தாலும் ஜலம் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி தான் உள்ள இருக்கக்கூடிய இந்த பரமாத்மாவுடைய ஒரு ஆனந்த வடிவத்தை நாங்கள் எவ்வளவு தூரம் எடுத்தாலும் அனுபவித்தாலும் எத்தனை பேர் எடுத்தாலும் அது அப்படித்தான் இருக்கும். அவாவா கங்கையில ஜபம் பிராகிக்கிறது, நீங்க சின்ன சொம்பு எடுத்துன்னு போனா சொம்பு ஜலம் எடுத்துன்னு வரலாம், குடம் எடுத்துன்னு போனா குடஞ்சலம் எடுத்துன்னு வரலாம், பெரிய டேங்கா எடுத்துன்னு வண்டியில அவ்வளவு ஜலத்தையும் கொண்டு வரலாம். அதே போல உங்க மனசு அசைஞ்சுட்டு இருக்கிற மனசை கொஞ்சமா போனா கொஞ்சம் ஆனந்தம் கிடைக்கிறது. நிறுத்தி விட்டு அந்த மனசை அங்கே தப்பன் பண்ணிட்டே ஏன்னா அத்தியதிகமான ஒரு ஆனந்தத்தை நீங்க அடைக்கலாம். ஆகையால் ஆனந்தம் உன்னாகத்தான் இருக்க, ஆனந்த வடிவமாகத்தான் இருக்க, அந்த ஆனந்தத்தை தாங்கள் எப்படி பெறுகிறீர் என்கிறது உங்களுடைய சாமர்த்தியம். அதனால் அவருக்கு என்ன பேரு, ஆனந்தா ஆனந்தா ஸ்வரூபமஸ்யா இது ஆனந்த ஏதஸ்யைவ ஆனந்தஸ்யா, இந்த ஆனந்தத்தினுடைய தான் அந்யா நிபூதானி மாத்திராம பஜீவந்தி மாத்திரான சிறிதளவுன்னு அர்த்தம். மாத்திரா ஸ்பர்ஷ சுகம் செய்ய சீதோஷ்ண சுக துக்கதா, இந்திரிய சம்பந்தம் இருக்க அதுக்கு மாத்திரான்னு இருக்கு. மாத்திரைன்னு மீயதே அணியனா இது மாத்திரா ஒரு சிறிதளவு. இந்த மாத்திரை சிலதெல்லாம் இந்த இங்கிலீஷ்ல மாத்திரைலாம் பெரிய பெரிய மாத்திரையெல்லாம் வருது, ஆனா சின்ன மாத்திரை தான் இருக்கும். வேற இந்த ஹோமியோபதி மாத்திரை கொடுக்குற பதில ஆனா அது வேலை செய்யறதுங்கிற அது மாதிரி தான் இந்த மாத்திரைன்னு சிறிதளவுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு தான் நம்ம பகவானுடைய ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். வஸ்துதா அவர் ஆனந்தம் சமுத்திரம் போன்றதான ஒரு ஆனந்த வடிவமா அவர் இருக்க அப்படிங்கறது சாஸ்திரம் சொல்றது. ஒரு மனுஷியானந்தத்தை எடுத்துட்டு 100 மடங்கு பெருக்கிண்டு பெருக்கிண்டு போனேன் ஏன்னா அது மனுஷியாளர் 100 மடங்கு தேவதைகளுடைய ஆனந்தம், பிதேவட்டை ஆனந்தம், அவளுடைய 100 மடங்கு தேவர்களுடைய ஆனந்தம், அதை விட 100 மடங்கு பித்ருதேவதைகளுடைய ஆனந்தம், ஆதான தேவாளுடைய ஆனந்தம், இப்படி வரிசையா கணக்கிட்டுட்டே போறது. பிரம்மதேவருடைய ஆனந்தம் வரைக்கும் வந்தது, அதுக்கு மேல இனிமேல எவ்வளவு பெருக்கினாலும் வராது சார்ன்றார். அதுக்கு மேல ஒரே ஆனந்தம் தான் போங்கோ அப்படின்ட்டார். அப்படின்னா கணக்கு இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு ஆனந்தம் எல்லா ஆனந்தமும் எல்லோரும் அனுபவிக்கலாம், எல்லா மனுஷியாலும் அனுபவிக்கலாம். ஆசைய குறைக்க குறைக்க அந்த ஆனந்தத்தை நீங்க அனுபவிக்கலாம். ஆகையால் அப்படிப்பட்டதான ஆனந்த வடிவமாக உள்ளவர் பரமாத்மா ஆனந்தா. பிறகு நந்தனா, இதே தான் ஆனந்தகாங்கிற அர்த்தமே அர்த்தம் தான் நந்தனஹான்னு பேர். நந்தனஹான்னு என்ன அர்த்தம், நந்தயதீதி நந்தனஹா, எல்லாரையும் ஆனந்தப்படுத்துறார். இதை பார்க்கணும், நான் ஆனந்தமா இருக்கலாம் ஆனா நான் இன்னொருத்தரையும் ஆனந்தமாக வைத்துக் கொள்ளணும், அது ரொம்ப முக்கியம். ரொம்ப பேர் அவ ஆனந்தமா அவ பணக்காரளா அவ சௌக்கியமா இருப்பா, ஆனா எப்படி இன்னொருத்தர் சௌக்கியமா இருக்கிறது விட மாட்டான் என்ன, அது அவளுடைய சுபாவம். ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்பா, இன்னொருத்தர் தொந்தரவுபடுத்திட்டே இருப்பா, அப்படி இருக்கப்பட பகவான் என்ன பண்ணிருக்கார், எல்லோரையும் சிரிக்கும்படி எல்லோரையும் ஆனந்தமாக இருக்கும்படி பண்ணுவார். அது ஒரு உயர்ந்ததான ஒரு தர்மம் இது. நந்தனஹா நந்தயதீதி நந்தனஹா, சிரிக்கும்படி பண்ணுவார். சின்ன குழந்தைகளா கிருஷ்ணாவதாரமா இருக்கும் பொழுது அத்தனை குழந்தைகளையும் பக்கத்துல உட்கார வச்சுண்டு ரவுண்டா உட்கார வச்சுண்டு அவளுக்கு சிரிக்க சிரிக்க கதைகளை சொல்லி அவளை சாப்பிட வச்சாராம் பகவான். இது சாதாரண அப்ப இல்லை, உங்களையும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்க. இருந்தாலும் நாம அதை பார்க்காம வேடிக்கை இன்னொரு இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். உள்ளூர் அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை நினைச்சோமையான எப்பொழுதும் அந்த ஆனந்தமோ ஒரு திருப்தியோ ஒரு சந்தோஷமோ நமக்கு எப்பவும் கிடைச்சிக்கொண்டே இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதை வேணும்னு அந்த பக்கம் பார்க்காம இன்னொரு பக்கம் பார்க்கறோம். பராஞ்சு காணிணூ தஸ்மாத் பராங் பசிய தினாந்தராத்மன், இவனுடைய பிராரப்த கர்மா பலவத்தரமா இருக்கு. இந்த மனுஷன் இருக்கானே, இவன் பிறக்கும் பொழுதே நிறைய பிராரப்த கர்மா மூட்டையை கொண்டு வந்திருக்கான். அதை அனுபவிக்கிறதுக்காக வெளிநோக்கி பார்க்கிறான, உள்நோக்கி அந்த பகவான் அறியறதில்லை, சொன்னாலும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. என்ன பண்றது, பிராரப்த கர்மாவை அது எதிர்நீச்சல் போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கத்தி தீர பிரத்யகாத்மானது அமிர்த சட்சுகு அமிர்தத்வம் இச்சன், அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். சாதாரண மனுஷன்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, அது அப்படிதான் சார் அப்படின்னுட்டு அந்த வழியில போயிட்டே இருக்கு. மகாபாரதத்துல ஜெய்கீஷவ்யர்னு ஒருத்தர் இருந்தாரா, அவர் ஜெய்கீஷவ்யர்னு பேர் வச்சதுனாலயே தெரியுது, ஜிகீஷான ஜெயிக்கிறதுக்கு ஆசைக்கு ஜிகீஷான், ஜேதுமிச்சா ஜிகீஷ, அப்படி ஜெய்கீஷவ்யர் எல்லாத்தையும் ஜெயித்து கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான ஆசை உள்ளவர். மகா யோகியானார், யோகத்தை எல்லாம் பகந்தார், படித்தார், ரொம்ப பெரிய யோகி ஆயிட்டார். அவருக்கு ஒரு நாள் தோணித்து நம்ம கர்மா என்னமா இருக்குன்னு பார்க்கணும், இது அனாவசியமான பம்பு தான். நீ உலகத்துல எது இருந்தா பரவாயில்ல, நமக்கு எவ்வளவு கர்மா இருக்கு பார்க்கணும்னு பாரு. இது யோக சக்தியில பார்க்கலாம், உள்ள போய் பார்க்கிறார். பார்த்த பிறகு அவருக்கு என்ன ஆச்சுன்னு, 1000 பிறவிகள் இவர் அனுபவிச்சிருக்கார். ஒரு ராஜாவா இருந்திருக்கார், நாயா பிறந்திருக்கார், பாம்பா பிறந்திருக்கார், என்னென்னமாவோ பிறந்திருக்கார். அடேப்பா என்னென்ன வாழ்க்கையில கட்டப்பட்டோம் அப்படியும் அறிஞ்சார். அதுக்கப்புறம் ஒரு ஜென்மாவில் ஒரு ராணியா பிறந்தார். அந்த ராணி பிறந்ததுலருந்தே ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்ந்த ஆத்துல, அதற்கு பிறகு ராஜாவை கல்யாணம் பண்ணிருக்கார். அந்த ராஜாவும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அருமையா வைத்துக் கொண்டிருந்தார். வாழ்நாள் முழுக்க இப்படி ஒரு 50-60 வயது இருக்கிறதா இருந்தா போல இருந்து பிராணனை விட்டா. அந்த வாழ்நாள் முழுக்க அவ சௌக்கியமாகவே ஆனந்தமாகவே இருந்தா. அப்புறம் அவருக்கு தோணிக்குதான், நம்ம இன்னொரு தரம் அது போல ஒரு வயம் பறக்கப்படாது. இது வேற இன்னொருத்தரை பார்த்து இன்னொருத்தரை இது பண்ண வேண்டாம். தன்னுடைய பழைய வாழ்க்கைய பார்த்து தனக்கு ஒரு ஆசை வந்துருந்தவருக்கு அப்படியே யோஜனை பண்ணிட்டு, சரி இனிமேல என்ன ஜென்மாக்கள் நமக்கு இருக்குன்னு இந்த பக்கம் போக ஆரம்பிச்ச இவருக்கு இதை பார்த்து என்ன ஆயிடுச்சுனர், மனசுல புத்தி பேதனம் ஆயிடுச்சு. இது வேணுமா அது வேணுமா போனலன்னு அவருக்கு அப்படி ஆயிடுச்சு. அப்படி கவலைப்பட்டு இருக்கிற காலத்துல எப்பவுமே நம்ம எந்த குருன்னு நினைச்சுட்டு இருக்கோமோ அவர் அந்த சமயத்துக்கு வருவார். கவலையா இருக்கும் பொழுது தானா ஏதோ விதமா வருவார். அவருக்கு ஆவட்டியர்னு ஒரு குரு, அந்த ஆவட்டியர் அவர்கிட்ட வர்றார். வந்து என்ன ஆச்சு என்ன ஆயிடுச்சு, இப்படி நான் யோகத்தினால மகிமை வந்தது, நீங்க சொல்லி கொடுத்த யோகம் வந்தேன், ஆனா இப்படி கர்மாக்கள்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு ஒண்ணும் தோணாம என்ன பண்றது எந்த பக்கம் போறதும் தெரியலையே எனக்கு அப்படின்னு அவர் பார்த்தார். ஓஹோ, எந்த இடத்துக்கு போகப்படாதோ அந்த இடத்துக்கு போனேன். அதோட மட்டும் இல்லாம உன்னுடைய பழைய ஜென்மாவிலேயே உனக்கு ஆசை வந்துருக்கு, இந்த மனசை அடக்கிறதுக்கு நான் முதல் ஸ்டெப் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஆசையை அடக்கணும்னு சொன்னேன், அதை பண்ணினாய், அதனால வசதியான ஒரு நிலையை அடைந்தாய். பிறகு என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் இன்னொரு ஜென்மால பழைய ஜென்மா மாதிரியே வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். இப்ப என்னாச்சு, எந்த வழியில யோகத்துக்கு முன்னாலுக்கு வந்தியோ அந்த யோகத்திலேயே பின்னால வந்து தனி, அதனால ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இதெல்லாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி, எதை இருந்தாலும் இந்த பிராரப்த கர்மாவை ஜெயிக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு, ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லல. அவ வாழ்க்கை நம்ம எந்த சுக துக்கங்களை கொண்டு வந்திருக்கோமோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு. அது எப்படி அது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா இவர் யோகத்தினால மனசை கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன், தாற்காலிகமாக மனசை கண்ட்ரோல் பண்ணினதுனாலே இவளுக்கு இவ்வளோத்தனை சுகமும் வந்திருக்கு, வேற யாராலையும் பண்ண முடியாது தான் செய்யணும்னு நான் பண்ணியிருக்கேன், அது முடியாதுன்னு ஒன்று இருக்கேன் ஆகிற அது இல்லை, அதெல்லாம் முடியாது கொஞ்சம் அதெல்லாம் இல்லையே அப்படின்னு அவர் குருவோடையே எதிர்த்து பேசினார். குரு பார்த்தார், சரிடாப்பான்னு விட்டார், ஒன்றும் சொல்லலை. ஒரு 10 நாள் ஆனப்பறம் நாரதர் அங்கே வந்தார். அந்த நாரதர் ஒரு கதை சொல்றார், அப்பா ஒரு ஊர்ல இதை போல உமாதிரி தான் குரு சொன்ன வார்த்தைய அது இல்லைன்னு மறுத்து பேசினார் சார். அது ஒரு அதிக மாசமா இருந்தது, மாசங்கள்லயே 12 மாசம் ஒரு வருஷத்துக்கு, ஒரு சில மாசத்துல 2 அமாவாசையா 2 பௌர்ணமி இப்ப ஏதாவது வந்துருச்சுன்னா அது பிறகு அதிக மாசம்னு சொல்லுவா. அந்த அதிக மாசத்துல விசேஷமாக என்ன பண்ணணும், பகவானை பிரார்த்தனை பண்ணணும், அப்பெல்லாம் உபவாசங்கள்லாம் இருக்கணும், அது இருந்தா நல்லது அப்படின்னு சொன்னார். இவர் என்ன பண்ணார், அப்படியே நான் இப்ப உபவாசம் இருக்கேன் அப்படின்ட்டு. அப்ப சுத்தமான சங்கல்பமா இருக்கணும், நான் ஏதோ உபவாசம் இருக்கேன்னு சொல்லப்படாது, காலம் எழுதி எதையும் சாப்பிடாம நான் இன்னைக்கு உபவாசம் இருக்கேன்னு பகவான் இருக்கல ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கணும் அப்பான்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் இருப்பேன்ட்டு. இது என்ன ஆச்சுன்னு இவர் பார்த்தார், இல்லப்பா உன்னுடைய பிராரத கர்மாவும் இன்னைக்கு நன்னா சாப்பிடணும்னு இருக்கு உனக்கு, ஏன் அனாவசியமா வம்புக்கு போறேன்னு. இப்ப பாருங்க, சில பேருக்கு சாதாரணமா இருந்தாலும் அது ஒரு பிடிவாதம் வந்துடும், சாப்பிடுறது சாப்பிடாது என் இஷ்டமா உன் இஷ்டமா சொல்லுங்க பா, நான் சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு அவ்வளவுதான், என்ன என்ன யார் என்ன படுத்த முடியும், நான் சாப்பிட மாட்டேன். அந்த குரு சொன்னார், அப்பா உன்னுடைய பிராரத கர்மாவும் இன்னைக்கு சாப்பிடணும்னு இருக்கு, அப்புறம் இஷ்டம் அப்படின்ட்டார். இவர் என்ன பண்ணார் தெரியுமா, கிடையாது நான் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சு இந்த ஆத்துக்கு போனா மாமியா இன்னைக்கு விசேஷமா அதை பண்ணி வச்சிருக்கேன் நீங்க சாப்பிடலாம் ஆகணும் இப்படி எல்லாம் சொன்னா நமக்கு கஷ்டம், அதனால பெட்டர் என்ன பண்றதுன்னு இந்த வீடை விட்டு போயிடுவோம் இன்னைக்கு. பாத்தீங்களா, எதுவா இருந்தாலும் சரி வீட்டுல இருந்தா நீங்க நினைச்ச காரியமே ஆகணுங்கிற நிர்பந்தம் இல்லை, ஆகும் அவ வாழ்க்கும் நினைச்ச காரியம் ஆகும். ஆனா வீட்டுக்குள்ள இருந்த சில சந்தர்ப்பங்கள் சரியா வராது. என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அண்ணில இருந்து மாமி சொன்ன பேச்சு கேட்கணும் அப்படின்னு தானே வச்சுருக்கேன். எது இருந்தாலும் அங்க சொல்லிட்டு தான் போவேன். ரோட்ல போயிட்டே இருந்தா பஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஒருத்தர் பஸ்ல நடுவுல கிராஸ் பண்ணினா அந்த டிரைவர் கோபம் வந்துடுது. சொல்லிட்டு வந்துட்டியோ அப்படின்னா நான் கேட்டேன், ஆசைக்காரட்டி சொல்லிட்டு வந்துட்டேன்னு கேக்குறியா? என்ன பிராணம் போறப்ப கூட ஆசைக்காரட்டி சொல்லிட்டு போகணுமா? மைத்ரேயர் இவர் யாக்கிவல்கருக்கு மைத்ரேயின்னு ஒரு அம்மா ஆத்துக்காரி, சன்னியாசம் வாங்கிறப்ப மைத்ரேயிட்ட சொல்லிட்டு போகணும்னா அந்த அம்மா பர்மிஷன் கொடுத்தாதான் சன்னியாசம் சொல்லுமா? என்ன பண்றது பாருங்க, நான் கல்யாணத்துல பண்ணியாச்சு வீட்டுக்குள்ள இப்ப எல்லாம் கேட்டு போறேன். மரணத்துக்கும் சன்னியாசத்துக்கும் அவங்கள கேட்கணுமா? கேட்கணுங்கிற தர்மஜாதம். அதனால நீ சாப்பிடப்படாது அப்படின்னு சொன்னா சாப்பிட்டதான் ஆகணும்னு கேட்டுதான் ஆகணும், இல்லைன்னு தர்மஜாதமாக என்ன பண்றது? அதனால பெட்டர் நம்ம இந்த வம்புக்கே போகப்படாது அப்படின்னு விட்டு நான் காட்டுக்கு போறேன்னு போயிட்டார். ரொம்ப நன்னா இருக்கு. காட்டுக்கு போய் இப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கிற காலத்துல ஒரே கும்பலா இருக்க ஆகையில என்ன பண்ணினார் தெரியுமா? ஜனங்கள் பிராணிகள் இதுதான் இருக்கு. ஒரு மரத்துக்கு மேல மறைய மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க இவர் சரியா அந்த சமயத்துல மேல இருந்து அங்கே கீழே ஒரு மூணு பேர் சோல்ஜர்ஸ் வந்த சைனிக்கள் வந்த வந்து என்ன பண்ணினா தெரியுமா? நமக்கு இங்க அழகா இடம் இருக்கு, இந்த இடத்துல நம்ம ஜம்முன்னு சாப்பிடுவோம் அப்படின்னு எந்த இலை மரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கானோ அந்த மரத்தினுடைய இலையை எடுத்துட்டு மூணு தொன்னைய கொட்டி அங்கே உட்காந்துன்னு ஜம்மு அவ கொண்டு வந்ததான ஆகாரத்தை வச்சு ரெடியா சாப்பிட்ருக்க. இவனுக்கோ பசிக்கிறது மத்தியானம் ஒரு மணி. விவகாரம் என்னன்னா ரொம்ப நல்ல வாசனையா ஆகாரம் இருக்கு, இருந்தாலும் அடம் இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படி என்ன பண்றது? சரி ஆட்டன்னார். இதுக்குள்ள என்னாச்சுன்னா இந்த மூணு பேர் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்காக மூணு பேர் பங்கீடு பண்ணி உங்களுக்கு இது உங்களுக்கு இதுன்னு சரி பண்ணிட்டு இருக்கிற காலத்துல அங்கிருந்து ஒரு புலி வந்துருக்க. இந்த மூணு பேரும் ஓடியே போயிட்டாருன்னு அந்த இடத்துல ஏன்னா புலி வந்த பிறகு இவன் மூணு பேர் அங்கே சண்டை போடணும்னா அதை நடக்காது கொன்றுபிடும் தான் அந்த இடத்துல வச்சு விட்டு போயிட்டான். இப்போ இவனுக்கு என்ன ஆச்சு? புலி வந்தது விரட்டிச்சு அவா போயிட்டான். புலி அந்த ஆகாரத்தை சாப்பிடல அதுவும் போயிடுது. ஆகாரமும் இங்கே இருக்கு மேலேயும் இவர் இருக்க சாப்பிடப்படாதுன்னு இவர் வச்சுருக்கார். ஆசையாக இருக்க வயத்தில் பசிக்கிறது. இப்படியே கொஞ்ச நேரம் இருந்தார், ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துக்கு மூணு திருடாள் வந்தார். இவன் என்ன பண்ணியிருக்கா அங்கே வர வந்ததுமே ஒருத்தன் சொல்றானா, அந்த பகவான் என்ன கருணாமயன் பாருங்க, நம்ம இவ்வளோ பசியோடு வந்திருக்கோம், நம்ம செய்கிற தொழில் தப்புத்தான் திருடப்படாதான் இருந்தாலும் அந்த பகவான் நம்மளையும் அனுகிரகம் பண்ணி நம்ம மூணு பேர் இருக்கோங்கிறதுக்காக மூணு இலை வச்சு அதில் பரிமாறி இருக்கார் பார்த்தேல. இருந்தாலும் பகவான் நிஜமாக கருணாகிறது அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு ஒருத்தன். இந்த ரெண்டாவது அதுலேயே இருக்கான் பார்த்தேல. இப்படியெல்லாம் சொல்லாத, யாரோ ஒருத்தர் நம்மளை இங்க சாப்பிட்டு இருக்கிறதுக்காக பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி பிளான் பண்ணி எல்லாம் வச்சிருக்கான், அனாவசியமா நம்ம மாட்டப்படாது அப்படின்னு. மூணாவது பேர் வழி சொல்றான், அனாவசியமே இந்த ஆகாரத்தாலும் சாப்பிடாதீங்கோ, இந்த ஆகாரத்துல விஷம் கலந்துருப்பான் யாராவது தான், இல்லைன்னா இங்க வைப்பாள காட்டுக்கு நடுவுல இது மூணு இலையை வச்சு இந்த மரத்தடியில வச்சிருக்காருன்னா அது ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கப்பா, யாரோ விஷம் கலந்து வச்சு நம்மளை அப்படியே பிடிக்கணும்னு பாக்குறான். ஆனா விஷம் கலந்தவன் யாரோ தான் இருப்பான், இங்க தான் இருப்பான், ஏன்னா அவன் வேடிக்கை பார்க்கணுமோ தேடுங்கன்னா இப்படி அப்படியும் தேடுறான். மேல மலையில வேட்டு தர்ஜன வஸ்திரம் தம் விஜயங்காத பிங்கலம் பிடிச்சுட்டான் கீழே கிடந்து. நீ தானே வச்சன்னர் இல்லைன்னா அதுல விஷம் கலந்திருக்கும் கொஞ்சம் சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டேன்ட்டான். ஏன்னா இன்னைக்கு விரதம் தான், இன்னைக்கு ஏகாதசியும் இல்ல, விரதம்னு எங்களை ஏமாத்துறியான்னு ரெண்டு பேர் ரெண்டு வாயை பிடிச்சி இழுத்தா. இந்த மூணு இலையில இருக்கிறத உள்ள வச்சு விழுங்குறியா இல்ல குச்சி வச்சு குத்தோட்டமான நீங்க சாப்பிடணும்னா சாப்பிட்டதான் நான் பண்ணும், அது ஒண்ணும் பண்ண முடியாதப்பா அப்படின்னு நாரதர் சொன்ன பிறகு அப்புறம் அந்த ஜெய்கீஷகர் அவருடைய குருவான ஆவட்டிகிட்ட போய் நீங்க சொன்னது ரைட்டு தான் இப்படி சொன்னார் நாரதர். அதுக்கப்புறம் அந்த பிராரப்த கர்மாவும் எப்படி குரு அனுகிரகத்தினால மாத்தலாம்ங்கிறது இன்னொரு கதை சொல்லிட்டார். அது இன்னைக்கு உபயோகம் இல்லை, இன்னொரு நாள் பார்ப்போம். ஏன் சொல்றது அப்படின்னா அப்படி மனுஷன் பிறக்கிறப்பவே அவனவனும் சில பிராரப்த கர்மாவோட வந்திருக்கான். அதை ஜெயிக்கணுமே, ஆனால் அதுக்கு வேற வழி தான் எடுத்துக்கணும். என்ன வழி? பகவான சரணாகத தீனார்த்த பரித்ராண பாராயணே சர்வஸ்ய ஆப்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு பகவான சரணாகதி அடையிறதவர வேற வழி இல்லை. உங்களுடைய சக்தி குறைச்சல் பகவானுடைய சரணங்களையினால் பகவான் அதை சரி பண்ணிவிடுவார். ஆகையால் அப்படி நமக்கு எவ்வளவு துன்பம் வாழ்க்கையில இருந்த போதிலும் கஷ்டங்கள் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம், இந்த கஷ்டங்களை நம்ம எதிர்பார்க்கல. இப்படித்தான் கஷ்டம் வரும்னு யாருக்கும் தெரியாது. இதை நம்ம சரி பண்ணலாம்னு நினைக்கிறோம், சரி பண்ண முடியாமலே போயிடும். ஆனாலும் அதுக்கு மேல ஒரு பகவான் இருக்க, அவரை சரணாதி அடைஞ்சோமையானால் நம்ம இந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபமும் இருக்கு, அதுக்கு நந்தனஹான்னு பேர். நந்தய தீஜி நந்தனா ஆனந்தோ நந்தனோ நந்தா சர்வாபிகி உபபத்திபிகி சமிருத்தா நந்தா, எல்லா விதமான உபகரணங்களோட கூடியிருக்கிறவர், ஆகையால் அவருக்கு நந்தன்னு பேர். நந்தன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமும் இருக்கு. மனுஷர்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன சார் வேணும்னா, முதல்ல எல்லோரையும் கேட்டு பாருங்க, எப்படி இருந்தா சந்தோஷமா இருக்கணும்? பணம் இருக்கணும் சார், அப்பதான் சந்தோஷமா இருக்கணும். ஜென்ரலா சொல்றது 100க்கு 80 பேர் நீங்க கேட்டீங்களேனால் பணம் இருந்தா சந்தோஷம் பாரு. இன்னும் சில பேர் பணம் இருந்தா மட்டும் போறாது, நீங்க சௌக்கியமா இருக்கணும். மனுஷன் ஹெல்த்தியா இருந்தால் அப்புறம் பணம் இருந்தால் அப்ப சந்தோஷமா இருக்கணும். இப்ப ரெண்டு இருந்தா போருமா? அந்த ரெண்டு இருந்தா போறா சார், பக்கத்துல இருக்கிறவன் உங்கள்ட்ட வயத்தறிச்சல் படாம இருந்தா தான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க எதை பார்த்தாலும் எதை அனுபவிச்சாலும் ஊர்ல இருக்கிறவாள் உங்களை பார்த்து வயத்தறிச்சலா கொட்டிண்டே இருந்தாலேயானால் சில பேர் நேராகவே பேசி விடுவேன், இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கல, ஏது இந்த ட்ரெஸ், நீரா காசு கொடுத்துரு, ஏன் சார் நர்ஸ் அப்படி சொன்னதுமே ஒரு ஆணியில மாட்டிட்டு கிழிஞ்சு போயிடும். அவன் கண்ணில் என்னத்தான் போட்டு இருக்கானோ தெரியல. அப்படிங்கிற சில பேர் அப்ப விவகாரம் என்ன? அப்ப இன்னொருத்தருடைய வயத்தறிச்சல் இருந்தால் இவனால சௌக்கியமா இருக்க முடியாது. முதல்ல காசு இருக்கணும், சரீரம் இருக்கணும், அதோட மட்டும் இல்ல ஆரோக்கியம் இருக்கணும், நாலு பேரோடத்துல சேர்ந்து இருக்கணும். அவன் எல்லாருக்கும் இவர் இதுவா இருக்கணும். இப்படிப்பட்டதோட இல்லாமல் உங்களுக்கு வேண்டியதான உபகரணங்கள் அங்கங்க கிடைக்கணும். எது நீங்க ஆதரிக்கணும்? ஒரு வீடு இருக்கணும், அதுல ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கணும், டிவி இருக்கணும், இவையெல்லாம் இருந்தா தான் நீங்க சந்தோஷம் நினைக்கிறேன். ஒரு கார் இருக்கணும், சொன்ன பேச்சு கேட்கறதுக்கு மனுஷர்கள் இருக்கணும். யாருமே இல்லை சார் நான் ஒத்தி தான் இருக்கேன் இந்த ஆத்துல, என்ன பிரயோஜனம் பாருங்க. நாலு பேர் அதட்டுறதுக்குன்னு 4 பேர் இருக்கணும். நீங்க உங்களை அதட்டுறதுக்காக இல்லை, நீங்க அதட்டுறதுக்காக அவ சொன்ன பேச்சு கேட்கணும். அது போல இருந்தா தான் ஒரு மனுஷன் ஆனந்தம்னு நினைக்கிறான். பகவானுக்கு என்ன, எல்லா விதமான உபகரணங்களும் அவர்கிட்டயே இருக்கு. இந்த உபகரணங்கள்னால ஒரு ஆனந்தம் வரும், அதனால நான் சௌக்கியமா இருக்கணும்னு இல்லாமல் சகல விதமான உபகரணங்களும் அவரிடத்திலேயே இருப்பதனால் அவருக்கு நந்தகான்னு பேர். பாருங்க நந்தகோபன் அப்படின்னு நந்தன் இப்படின்னு கதையில சொல்றமே, அது என்ன சகலோபகரணங்களும் இந்த அந்த பகவான் பக்கத்துல இருக்கிறதுக்கு வேண்டியதான எல்லா உபகரணங்களும் அவருக்கு இருந்தது, அதனால்தான் அவருக்கு நந்தகான்னு பேர் வச்சார். இப்படி சகல உபகரணை சர்வாபிகி உபபத்திபிகி சமிருத்தா நந்தா சுகம் வைஷயிகம் நாஸ்திய வித்யதே இது அனந்தா நந்தனோ நந்தா அப்படி இருக்கு. பிரமோதனஹா அதற்கு பிறகு ஆனந்தோ நந்தனோ நந்தா அப்படின்னு பாடம். ஆனந்தான்னு பார்த்தேன், நந்தனான்னு பார்த்தேன், அதுக்கப்புறம் நடுத்து நந்தகான்னு பிரிச்சேன். சம்ஸ்கிருதத்துல எப்படி நந்தனோ அனந்தகான்னு கூட பிரிக்கலாம், நந்தனோ அனந்தகான்னு பிரிச்சாலும் நந்தனோ நந்தகா. இப்ப அனந்தகான்னு சொல்றேன் இவருக்கு என்ன அப்படின்னார், இந்த வைஷயிகமான சுகங்கள் அவர் இடத்துல இல்ல. சுகங்கள் ரெண்டு விதம், புலன்கள்னால விஷயத்தை அனுபவிப்பதனால் வரக்கூடியதான சுகம் ஒண்ணு, அது ஒரு சுகம். இன்னொன்னு ஸ்வரூபமாக வரக்கூடியதான ஒரு சுகம். ரெண்டு சுகமும் உங்களுக்கு தெரியும். தெரியலையே சார் சொல்லாதீங்க. காலம் பிறந்து இங்கெங்கே அலைஞ்சு அலைஞ்சு ஏதோ பண்றேன் அப்படி படுத்துக்கிறேன், எல்லாத்தையும் மறந்து, உங்க சரீரம் மறந்து போச்சு, உங்களுடைய உறவுகள்லாம் மறந்து போச்சு, அதோட மட்டும் இல்ல உங்களுடைய கவலைகள்லாம் மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சு. ஒரு ஒரு அரை மணி நேரம் அரை முடிச்சுட்டு என்ன அப்பா எல்லாத்தையும் விட்டு தூங்கினேன் சார். இந்த அரை மணி நேரம் ஒரு தூக்கத்துல இருக்க பார்த்தேடா, அது ஆனந்தமான ஒரு சுரூபம். அது எவ்வளவு ஆனந்தம்னு உங்களால சொல்ல முடியுமோ சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது. எந்த ஒரு சுரூபமும் இவ்வளவு என்று சொல்ல முடியாதான ஒரு ஆனந்தம். இப்படிப்பட்டதான ஒரு ஆனந்தம் இருக்கே, இது ஸ்வரூப ஆனந்தம். சதா சௌமிய சதா சம்பன்னோ பவதி. தூங்குற காலத்துல உங்களுடைய ஆத்மாவானது பரமாத்மாவோட ஒன்றாகி போயிடுது. அப்ப அந்த பரமாத்மா இடத்துல இருக்கிற எந்த ஒரு ஆனந்தம் இருக்கோ அதை தாங்கள் அனுபவித்தீர்கள். அதனால பிரம்மத்தோட ஒன்னா போயிட்டு, அதனாலதான் தூங்கிட்டு இருக்கவள எழுப்பப்படாது, பிரம்மிபூத்தாவளா இருக்கா எழுக்காதுங்க அப்படிங்கிற. அப்ப என்ன அந்த ஒரு ஆனந்த ஸ்வரூபம் இருக்க, இது நேச்சுரல் ஆனந்தம். இதை நீங்க வேணும்னு கடைக்கு கொடுத்து வாங்கியோ அல்லது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாகவோ இல்லை, குற்றால் தூங்கினாலும் ஸ்திரீகள் தூங்கினாலும் குழந்தை தூங்கினாலும் வயதானவள் தூங்கினாலும் தூக்கத்துல வரக்கூடியதான ஆனந்தத்துல பாகுபாடுண்டோ இல்லை? ஏன்னா அவ அவளுடைய ஸ்வரூபத்தையும் அவளுடைய துன்பங்களையும் எல்லாவற்றையும் மறந்து தூங்கின நிலை அது. ஆனா இதே ஒரு ஆனந்தம் மூழ்கிட்டு இருக்கிற காலத்துல உங்க ஆத்துல பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கு, பக்கத்தாத்துல கலர் டிவி இருக்கு, யாருக்கு சார் ஆனந்தம்? சார் அதே கிரிக்கெட் மேட்ச் தான் நீங்களும் பார்த்துருக்க, அவனுக்கு வேற தனிய தலைகீழ நிக்கல, இதேதான் பாக்குறான். இருந்தாலும் அதுல ஒரு ஆனந்தம் ஜாஸ்தி. அப்ப அத பார்த்த கண்ணு இதை பார்த்ததுன்னா இதெல்லாம் புரியல, ஆனந்தமா இல்ல பாத்தீங்களா? அப்ப விவகாரம் என்னன்னா இதுக்கு வைஷயிக ஆனந்தம் முனுபே, விஷயத்தினால நமக்கு உண்டானதான ஆனந்தம் வைஷயிக ஆனந்தம், விஷயத்தில் இல்லாமல் ஏற்பட்டதான ஒரு ஆனந்தமானது ஸ்வரூபானந்தம். இந்த ரெண்டு ஆனந்தங்களும் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அந்த பகவானுக்கு என்னன்னு வைஷயிக ஆனந்தம் இல்லை, அவருக்கு வைஷயிக ஆனந்தம் இல்லை. சுகம் வைஷயிகம் எஸ்ய நவித்யதே இதி ஆனந்தஹா. இந்த ஆனந்தம் இல்லைன்னா அது போய் பெரிய வசத்தியா, ஆனந்தம் இருந்தால்தானே வசத்தின்னு சொல்லணும். ஆனந்தம் இல்லைங்கிற இளைஞர் அப்பா இது ஆனந்தமும் நீ சொல்றிய தவிர இதுக்கு பின்னாலேயே ஒரு துன்பமும் இருக்கப்பா. எந்த வைஷயிக ஆனந்தம் இருந்தாலும் அந்த ஆனந்தம் மட்டும் அதோட நிறுத்துறதுல ஒரு துன்பத்தையும் கொடுக்கும். எந்த வைஷயிக ஆனந்தமா இருந்தாலும் சரி, ஏன்னா அது முடியிற காலத்துல ஐயோ முடிஞ்சு விடுத்து. அழகா எத்தனையும் அனுபவிச்சிருக்க, ரொம்ப நன்னா இருக்க, கடைசியில அதுக்கு பில் கொடுக்கற காலத்து எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாரு. ஏதோ ஒரு 50 ரூபாய் ஆகும்னு ஹோட்டலுக்கு போனேள், அவன் பாட்டுக்கு ஒரே தரம் 250 என்ன பண்ணுவேள்? ஒண்ணும் பண்ண முடியாது. சாப்பிட்ட பிறகு நோன் சொல்லணுமா, அப்ப மாவாட்ட வேண்டியதுதான், ரொம்ப போயிடும். இப்ப விவகாரம் என்னடா ஆச்சுன்னா எது சுகம்னு நினைச்சுகளோ அதுவே நமக்கு வேற மாறு விதமா ஆயிடுத்துன்னா அது துன்பமாறுது. ஆகையால் வைஷயிக ஆனந்தங்கள் எல்லாமே மனுஷியாளுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். ஆகையால் வைஷயிக ஆனந்தத்தை விட்டு தன்னுடைய ஆனந்தம் எல்லாமே ஸ்வரூப ஆனந்தமா வைத்துக் கொள்றவர். ஆகையால் அவருக்கு அனந்தகான்னு பேரு. நந்தனாகவும் அவர் இருக்கார், அனந்தனாகவும் அவர் இருக்கார். ஆகையால் சுகம் வைஷயிகம் நாஸ்ய வித்யதே இது அனந்தஹா. இது எங்க சார் சுகம் ஸ்ருதி சொல்றது? என்ன பகவானுடைய ஸ்வரூபத்தை சொல்லணும்னா வேதம் தான் சொல்லணும். உங்களுடைய ஸ்வரூபம் நீங்க அறிந்து கொள்ளலாம். என்ன நமக்கு நாம் பிரத்யட்சம், நான் 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 உள்ளேயே ஒரு சுவாத்மானுபவம் நமக்கு இருக்கு. ஆகையால் அது ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஆனா பகவானை பத்தி சொல்லணுமே ஆனால் வேதம் தான் சொல்லணும். பகவான் அப்பிரத்யட்சமோ இல்லையா? ஆகையால் தற்பதமாக இருக்கக்கூடியதான அவருடைய ஸ்வரூபம் பரோட்சமா இருக்கிறதுனால வேதம் தான் சொல்லணும். அவருக்கு அப்படிப்பட்டதான ஆனந்தம் இருக்குன்னு எங்க சொல்றது? அது ஸ்ருதி சொல்றது. யோ வை பூமா தத் சுகம் நால் பே சுகம் அஸ்தி. யோ வை பூமா தத் சுகம். நாரதர் இப்ப சொன்னேனே இந்த நாரதர், நாரதர்னு சொன்னாலே நரசம்பந்தி நாரம் அஜானம், மனுஷனுக்கு சேர்ந்தது அறியாமை. தத்யதி கண்டயதீதி நாரதா, அந்த அறியாமையை போக்கிறவர் குருன்னு அர்த்தம். நாரதர் எங்கே வந்தாலும் கோழிமட்டு வைப்பார், எதை கலடம் பண்ணுவார்னு அது புராணத்தில் அப்படியே டெவலப் பண்ணியிருக்குமே தவிர வசுதா நாரதர்னா குருன்னு அர்த்தம். அந்த நாரதர் அப்படி போயிட்டே இருக்கிற காலத்துல யாரோ சொன்னா சுதம் ஹேவமே பகவத சேப்பியா தரதி சோகம் ஆத்மவித். ஒரு மனுஷனுக்கு எல்லா விதமான கவலைகளும் போகணுமே ஆனால் அவன் ஆத்மாவை அறியணும் அப்படின்னு கேட்டுட்டார். சரி, இந்த ஆத்மாவை அறிவதற்காக என்ன பண்றதுன்னு எல்லாத்தையும் படினர். லைப்ரரியில இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுட்டார். ருக்வேதம் பகவோத்யாமி, யஜுர்வேதம் பகவோத்யாமி, சாமவேதம் பகவோத்யாமி, வரஸ்யா எல்லாத்தையும் படிச்சுட்டார். படிக்கிறதுக்கு முன்னால ஒரே கவலை புரியலன்னு. படித்த பிறகு என்னன்னா, ஒன்று படித்தா இன்னொன்று மறக்கிறது சார், தினமணம் எதையும் கம்ப்ளீட்டாக ஞாபகம் வச்சுக்க முடியல, பரஸ்பர விரோதமாகவே இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், அதனால் கவலை ஜாஸ்தித்தானே ஆயிருக்கு அப்படின்னு தனக்கு அந்த நிம்மதி வேணுங்கிறதுக்காக ஓரெல்லாம் சுற்றினார். கடைசியில் சனத்குமார்கிட்ட வந்து கேட்டார். சனத்குமாரர் அவர் சர்வதா தரவுக்கான ஞானி கடவர். சனக்க, சனந்தன, சனத் சுஜாத, சனத்குமாரான்னு நாலு பேர். சர்வதா சர்வகாலம் பகவத் தியானத்திலேயே இருக்கக்கூடியதான மகான்கள். அப்படிப்பட்டதான் அவர் சனத்குமாரில் வந்து கேட்கிறார். கேட்டதுமே சனத்குமார் பார்க்கிறார், என்னப்பா வேணும் அப்படின்னு. இது போல ரொம்ப படிச்சிருக்கேன், கவலையாக இருக்கு. கவலை போகலை, கவலை போகிறது ஆத்மஜானம் தான், கவலை போகும்னு சொன்னால் எனக்கு துன்பம் ஜாஸ்தியாகத்தான் இருக்குன்னார். சரி, நீ என்ன படிச்சியோ சொல்லுன்னார். வரிசையாக லிஸ்ட்டு படித்தார், ருக்வேதம் படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், எல்லாத்தையும் கேட்டார், பொறுமையாக கேட்டார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், இத்தனையும் படித்தாய், இத்தனையும் புரிந்து கொண்டாய், ஆனால் அதில் ஏதாவது கொஞ்சம் அனுஷ்டானம் பண்ணினாயா, அதை தனதாக ஆக்கி கொண்டதுக்கு முயற்சி பண்ணினியா, நீ என்ன பண்ணணும், அதெல்லாம் பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் பண்ணணும், அதை உபாசனம் பண்ணணும், தியானம் பண்ணணும் அவரை அப்படின்னு சொல்கிறார். சொல்கிறேன், ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர, எல்லாத்த விட ரொம்ப வசதியாக இருக்கிற பிராணனை உபாசனம் பண்ணுன்னு சொன்னார். அதை நிறுத்தி விட்டார் அவர், என்னடா விவகாரம்னார். அதுக்கு மேலே கேட்கல அவர். பார்த்தார், ஏஷத்துவா அதிபதி சத்தியேன அதிபதத், இதை அறிந்து கொண்டு இந்த அறிவுடன் எதை பேசினாலும் அதுதான் நிஜமாக இருக்கும் அப்படின்னார். அதுக்கப்புறம் அவர் நாரதர் சரின்னு விட்டார். ஆனால் குருவானவர், நீங்கள் கேட்டாலும் கேட்காத போனாலும் உங்களை பரிபூர்ணமாக ஆக்கித்தான் விடுவேன். ஒரு தரம் ஆச்சாரியத்தை சமீபத்துக்கு போய் நம்ம கேட்டோமையானால் பிறகு அவனுக்கு பரிபூர்ணமான அறிவு வந்து அவன் மோட்சத்தை அடைஞ்சால்தான் அவரை விடுவார். ஆகையால் அப்படி இருக்கிறக்காது இவர் அதுக்கு மேலே கேட்கலப்பா. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, இந்த சங்கல்ப விகல்பாதிகள்லாம் பண்ணக்கூடியதான மனசுக்கு பின்னால் ஒரு தத்துவம் இருக்கு, அந்த தத்துவம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, எந்த இடத்துல தேசமோ காலமோ வஸ்துவோ இப்படிப்பட்டதான லிமிட்டேஷன்ஸ் இல்லாதான ஒரு ஆனந்தம் இருக்கோ, கொஞ்ச நேரம் ஆனந்தமா இருக்கும், அப்புறம் போயிடுதுன்னா அது ஆனந்தம் இல்லை. சிறிதளவுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் இல்லைன்னா அது ஒரு ஆனந்தம் இல்லை. பார்க்கணும், எந்த பொருளாவது நீங்க யோஜனை பண்ணி பாருங்க. ஆரம்பிக்கிற காலத்துல ரொம்ப ஆனந்தமா இருக்கும், கொஞ்ச நாள் ஆனா அது ஒரு மாதிரி ஆயிடும், அது நிஜமான தத்துவம் இல்லை. முதல் நாள் வந்து அடாடாடா அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் என்னடா அதே தானே சொன்னதே சொல்லிட்டே இருந்தானே அப்படின்னா முதல்ல ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அதுல ஒரு ஆனந்தம் நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி ஆகும். அப்படி எத்ததக்ரே அது அமிர்தமிவ பரிணாமே துக்ககரம், அது சரியில்லை. எப்ப முதல்ல ஒரு மாதிரி இருந்த பதிலும் புரியாத மாதிரி இருந்தாலும் கேட்க கேட்க அதுல ஒரு ஆனந்தம் அது வளர்ந்துட்டே, தத் சுகம் சாத்விகம் சுகம், அப்படிப்பட்டதான சாத்விகமான சுகம் அப்பா அப்படின்னு சொல்லி, எங்கும் எப்பொழுதும் பரிபூர்ணமா இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபம் தான் பூமா, பகு அதிகமா இருக்கிறது, அதை தவிர சிறிதேனு கொஞ்சமா இருக்கிறதுனா சுகத்தை கொடுக்காது அப்படின்னு. வைசைய சுகமெல்லாம் கொஞ்ச நேரம் தானே இருக்க பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு லட்டு போட்டேன் நன்னா இருக்குன்னு, இன்னொன்று போட்டோமே ஆ போடுங்க அது கேட்குறப்பவே, மூணாவது போட்டாச்சு இப்போ என்னென்ன சரி பரவாயில்ல, நாலாவதுன்னு இப்போ வேண்டாமே, அஞ்சாவது போட்டால் முதுகு காமிக்கிறோம் இலையில் ஏண்டான்னார் உள்ள போகாது, அப்போ என்ன இவ்வளோதான் இவனுடைய சாமர்த்தியம், அதுக்கு மேலே போட்டால் நோங்கிறது. அப்படி லோகத்தில் இருக்கிற எந்தெந்த பதார்த்தம் நீங்கள் அனுபவியமான சுகம், அந்த அனுபவியமான சுகம் கொஞ்ச நாள் ஆனால் போயிடுறது ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இந்த நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆனந்தம் இருக்குது பார்த்தேடா, அதுக்கு மட்டும் எப்பொழுதும் தங்குத்தடங்கள் இல்லை, இனத்தினுடைய எதிர்பார்ப்பு இல்லை, அப்படிப்பட்டதான ஒரு சுகம்தான் நிஜமான சுகம், அந்த சுகஸ்வரூபமாக பகவான் இருக்கார், ஆகையால் அவருக்கு ஆனந்தகான்னு பேர். இப்படி ஆனந்தோ நந்தனோ நந்தா பிரமோதனஹா ஆனந்தா நந்தனஹா நந்தா எனக்கூடியதான நான்கு நாமாக்கள் அந்த அதுல விசேஷமாக அவர் நானம் நாம வந்து நந்தாங்க நந்தா ஆனந்தான்னு ரெண்டா பிரிச்சு இந்த அஞ்சும் ஆனந்த வடிவமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை பார்த்தோம். பிரம்மத்துக்கு லட்சணம் என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, விஜயானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு அறிவுடனும் ஆனந்தமாகவும் இருக்கிறவர். அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை பார்த்த பிறகு அவர் எப்படிப்பட்டவர்? சத்ய தர்மா, சத்யஸ்வரூபமாக இருக்கிறவர். சத்யாக தர்மா ஞானாதயா அத்யா இது சத்ய தர்மா. பகவானுடைய தர்மங்கள் என்ன, ப்ராப்பர்டிஸ் என்ன? அவர் தான் நிஷ்கலம், நிஷ்கிரியம், சாந்தம், நிர்தர்மகம்னு சொல்ல. நிர்தர்மகமா இருந்த போதிலும் அவரிடத்துல காணப்படும் தர்மம் எது? ஞானம். இந்த அறிவுன்னு ஒரு பதார்த்தம் இருக்க, அது உலகத்தில் இருக்கிற பொருள்கள்ல இல்லை. குடமோ வீடோ கதவோ ஏதாவது நீங்க பாருங்க, அவைகளுக்கு அறிவு இல்லை. அறிவுங்கிற பதார்த்தம் எதுவுமே அதுக்கு இல்லவே கிடையாது. அது வெறும்னா சொன்ன பேச்சு செஞ்சுட்டே இருக்கு, இது வச்ச இடத்துல இருக்கு. ஜட பொருள்கள்லாம் அதனால்தான் அதுக்கு ஜட பொருள்னு சொல்லு. இப்ப அறிவுங்கிற பொருள் எங்கே சார் இருக்குன்னு, சேதனமான நம்மள்கிட்ட இருக்குங்கிற, உமள்கிட்ட அறிவு இல்லை, அறிவினுடைய பிரதிபிம்பம் தான் இருக்கு. அந்த பரமாத்மாவுடைய அறிவு ஸ்வரூபம் இருக்கு, அது உங்களிடத்துல பிரதிபிம்பிச்சிருக்கு. அது அவருடைய சம்பந்தம், கான்டாக்ட் ஏற்பட்டிருக்கு. ஜலம் பாத்திரத்துல விட்டு அதை ஸ்டவ் மேல வச்சா கொஞ்ச நேரம் ஆனப்புறம் இந்த சில்லுன்னு இருக்கக்கூடியதான ஜலமானது சுட ஆரம்பிச்சது. இந்த ஜலத்துக்கு சுடும் தன்மையானது அது ஜலத்துக்கு சேர்ந்ததா இல்ல வேற எதனால வந்ததா? அதுக்கு நேச்சுரல் இல்லை சார், அது சுவாபாவிகமாக அது சீதளமாகத்தான் இருக்கும். அது நெருப்போட சம்பந்தப்பட்டதுனால உஷ்ணமாச்சு. அதே போலதான் இந்த மனுஷியனும், இந்த மனுஷனிடத்துல இருக்கக்கூடியதான மனசும் அது ஜடமாகத்தான் இருந்தது. அதில் அந்த பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம் வந்ததுமே அது என்ன ஆயிடுதுன்னு, இதை நானே சேதனம்னு வர ஆரம்பிச்சிடும். இப்படி லோகத்துல எல்லோரிடத்துலையும் இருக்கு. கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். ஒரு ஆத்துக்கு போனேன், பெல் அடித்தேன், உள்ள இருந்து மாமி வந்தா, என்னாச்சு, யார் வேணும்னு, இன்னார் வேணும்னு சொன்னேன். ஓ அவரா, அவர் வெளில போயிருக்கார். சரி மாமி அப்படின்னு, சரி நான் அப்புறம் வரேன், இங்கே வாங்க ஒன்று. சரி நின்று, என்ன வேணும்? நான் தான் அவரோட பேசிக்கிறேன்னு சொன்னேன்னு. என்ன கேட்குற முறையே சரியா இல்லையே, என்ன வேணும் அப்படின்னு அவரோட பேசிக்க, அவரோட பேசிங்க, என்ன வேணும் என்கிட்ட சொல்லுங்க. என்ன ஆச்சு? இந்த ஆத்துக்கு நான் மாமின்ட்டேன். ஓ மாமின்னு சொன்ன பேச்சு இப்படி கேட்கணுமாக்கும். அப்போ விவகாரம் என்ன? அந்த ஆத்துல செங்கோல் நான் தான் இந்த ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி அப்படித்தானே இருக்கு. அந்த கேட்கிற தோரணியில என்ன பண்றது? நான் தான் எல்லாத்துக்கும் அதிகாரி. காரணம் என்னன்னு, இவர் அந்த அம்மாவுக்கு அவ்வளவு பவர் கொடுத்துருக்கார். அதே மாதிரிதான் உங்க மனசு, யாரையோ வையறதுக்கு இல்ல, நம்ம மனசு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம மனசு பரமாத்மா இடத்திலிருந்து சைத்தன்யத்தை வாங்கி கொண்டு நான் தான் எல்லாம் என்று எல்லோருக்கும் சொல்றது, உங்களுக்கே சொல்றது. மனசு எப்பவுமே எந்த செயல், நான் படித்தேன், நான் பார்த்தேன், நான் நடந்தேன், இந்த நான் எனக்கூடியதான பதார்த்தம் இந்த மனசுக்கு எப்படி வந்தது? அந்த உள்ள இருக்கிற அந்த பரமாத்மா சம்பந்தத்தோட வந்து அதை மறந்து இந்த மனசு என்ன பண்றது? நான் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களிடத்திலேயே சொல்றது. எந்த ஒரு அறிவு உங்களுக்கு வந்தாலும் நான் இல்லாத அறிவு வரதா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? வெறுமனை உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னாலும் நான் சொல்றேன். என்ன சார், புத்தி இல்லாத போயிட்டேன் சார் நானுங்கிறோம், அதுக்கு இந்த நான் எதுக்குன்னு விடாது. அதனால தான் இந்த நானுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கே போனாலும் நான் வேணும். அதனால்தான் புத்தின் துசாரதிம் வித்தி மன பிரகிரகவானரா. இந்த புத்தியானது டிரைவர், உங்களுக்கும் டிரைவிங் தெரியாது, காரில் போகணும், அப்போ டிரைவர் எல்லாம் போக முடியுமா? அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கைங்கிற ஒரு பயணத்தில் உங்கள் புத்தி தான் டிரைவராக இருக்கு. அதனால நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மனசை நீங்க உடக்கி வச்சுக்கணும். மனசை அடக்கணுமையான பரமாத்மாவை சரணாகதை அடையணும். ஆகையால் இப்படிப்பட்டதான தர்மங்கள், அறிவு முதலிய தர்மங்கள் அவரிடத்துல இருக்கிறதுனால அவருக்கு சத்ய தர்மா. அழியாததான தர்மங்கள் உள்ளவர். நமக்கு இருக்கிற தர்மங்கள் எல்லாமே அழிஞ்சு போகுது. சின்ன வயசுல இருந்த தைரியம் உங்களுக்கு இருக்க சார்? இப்ப சிம்பிளா ஒரு காலத்துல என்ன திமிர்ந்து அடைஞ்சா, யாருடைய தைரியம் எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு இருந்த நாட்கள்லாம் இருந்தது. ஒரு 55 வயசு ஆன பிறகு, 60 வயசு ஆறப்ப கூட ஒருத்தர் இருந்தா தேவலை, யாராவது நமக்குன்னு நம்ம சொன்ன ஒரு குரல் கொடுத்தா அந்த ஒத்தரம் உங்களை ஒண்ணும் பண்ண முடியும், உங்க வலியை வராது வாங்க முடியுமோ? கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. ஆனாலும் நம்ம கத்தினா பக்கத்துல வரான ஒருத்தர் வேணுமா? ஏன் இந்த கடைசியில போற அன்னைக்கு யாராவது வரப்போறாளா? ஏன் இந்த அஜ்ஞானம்னு கேட்டேன்னா அது கிடையாது. அது என்ன சொரூபம்னா அந்த மனசுல ஒரு பயம் வந்தார். வாழ்க்கையில பட்டு பட்டு அந்த மனசுக்கு என்ன ஆயிடுது, ஓஹோ இப்படி ஆயிடுது அப்படின்னு ஒரு பயம் வந்திருக்கு. அவ்வளவு எப்பவுமே யாரு உங்களுக்கு துணையா இருக்கக்கூடியது அந்த பரமாத்மா ஒருவர் தான் எனக்கூடியதான நிச்சயம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும். காமாட்சி காடம் அவலம்பிய கடாட்ச எட்டி, அம்மா உன்னுடைய கடைக்கண் பார்வை எனக்கூடியதான ஊன் போல வச்சுட்டு மூலகம் ஜெயிப்பேன் எனக்கூடியதான தைரியம் உங்களுக்கு இருக்கணும். அது இருந்தா தான் மனுஷன் வாழ முடியுமே தவிர நமக்கு சகாயமா இன்னார் இருக்கார் அப்படின்னு ஆள் கட்டோ பண கட்டோ ஏதும் கூட வராது. அது நிச்சயமாக மனுஷன் அறியணும். ஆனால் சின்ன வயசுல வெகுள்ள வேண்டான்னு உதறி தள்ளுறது, வாய்க்கு வந்தபடி பேச்சு படுறது, வயசான காலத்துல திருப்பியும் நாமளே அதை அனுபவிக்கிறது, இது இப்படி பரம்பரையா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க மட்டும் இல்ல, உங்க தாத்தாவும் அப்படித்தான் பண்ணியாரு, அவர் தாத்தாவும் அப்படித்தான் பண்ணார், இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆகையால் மனுஷியால் மட்டும் எப்பொழுதும் அந்த பகவான் நம்பணும். ஏன்னா பகவான் சத்ய தர்மா அதான் சொல்றாரு, சத்யாக தர்மா ஞானாதய அஸ்யா இது சத்ய தர்மா. பிறகு திரிவிக்ரமா, இந்த சத்ய தர்மாங்கிற நாம வந்து மறுபடியும் திரிவிக்ரமஹான், திரிவிக்ரமஹான்னு முன்னாலும் நாலஞ்சு தரம் பார்த்திருக்கோம். மூலகத்தையும் அளந்தவர் சார். இங்க மூலகம் என்ன சார்? உங்களிடத்துல இருக்கக்கூடியதான மூலகங்கள் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் ஒவ்வொரு மனுஷியனிடத்திலையும் இருக்கு. தமோகுணம் என்ன? சேம்பேறித்தனம். எதை பண்ணுன்னா நாளைக்கு பண்ணிப்போமே, எல்லாருக்கும் இருக்குதுன்னு. அதுல உங்களுக்கு பிடிச்சதானதான் இன்னைக்கு பண்றேன், பிடிக்காத காரியமா இருந்தா சரி அப்புறம் தள்ளி போட்டுட்டே இருக்க. பகவத்கீதை ஒரு தினம் பாராயணம் பண்ண நினைச்சுட்டார், எத்தனை புண்ணியம் பண்ணாரோ, ஏன்னா இதை பாராயணம் பண்ண நினைச்சார். ஆனா நக்கறதானார், நாளையில இருந்து ஆரம்பிப்போம்னார். நாளைக்கு ஆத்துக்கு மாப்பிள்ளை வந்துட்டார், நடக்கும் கீதை வாசிக்க முடியுமோ? அப்புறம் வேற கீதை ஆயிடும் இருக்கு. சரி அவர் போற பின்னாலும் பார்த்தேன்னா போறப்ப அது அந்த பேரன் புஸ்தகம் எடுத்துவிட விளையாடுறதுக்கு பொட்டலம் கட்டி கப்பல் விடுறதுக்காக பகவத்கீதை புஸ்தகம் எடுத்துட்டு போயிட்டார். அவ்வளவுதான், கிருஷ்ணார்பணம்னு பகவத்கீதை கிருஷ்ணனும் இல்லையோ கிருஷ்ணார்பணம் அப்படி ஆயிடுச்சு. விவகாரம் என்ன? அந்த சங்கல்பம் வர்றதே கட்டம், ஆனா அந்த சங்கல்பம் வந்த பிறகு அதை அனுஷ்டானம் பண்றதுங்கிறது ரொம்ப கட்டம். ஏன்? தமோ குணம் இவருக்கு இருக்கு. ரெண்டாவது ரஜோகுணம். இந்த ரஜோகுணம் என்ன? எப்பவும் உங்களை வெவ்வேறு காரியத்துல தூண்டிக்கொண்டே இருக்கு. இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் அது பண்ணுவோம், ஒரு காரியத்தை விட்டு 56 காரியங்கள்ல தலைவர் சொன்னு இங்கேயும் இங்கேயும் ஓடிண்டே இருப்பார், எதையும் ஒழுங்கா முடிக்க மாட்டார். இது ரஜோகுணம். அதுக்கு மேல பகவான மனசால நினைச்சுண்டு எதை நினைக்கிறோமோ ஆரம்பிக்க அதை முடிஞ்சறக்க பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு ஆரம்பிச்ச பண்ற பார்த்தேன். அதனுடைய லாப நட்டங்களை பார்க்காமல் எதை பண்ணினாலும் எக்கரோடு எதற்கு எஜுகோது ததாசிய தத்புருஷம் அதர்ப்பணம் அப்படின்னு எதை பண்ணினாலும் பகவானுக்கு நினைச்சுண்டு பண்ற பார்த்தேன், அது சத்வகுணம். இப்படிப்பட்டதான மூன்று குணங்களையும் தாண்டி நிக்கிறாரா? அதனால திரிவிக்ரமஹா, முன்னால மூலகத்தையும் ஜெயித்தவர் அப்படின்னு. அதோடு மட்டுமில்ல, ஒரு பாதத்தை இந்த மூலகத்தையும் கணக்கு பண்ணிவிட்ட, மூணு பாதங்கள் இதுக்கு மேல இருக்க. பாதோஸ்ய சர்வா பூதானி த்ரிபாதஸ்ய அமிர்தந்திவி, மாயா சம்பந்தமா இருக்கக்கூடியதான ஒரு பாதம் அவருக்கு மூலகங்களும். மாய இல்லாத ஒரு சுரூபம், மாயா சம்பந்தமே சிறிதேனும் இல்லாத ஒரு சுரூபம் என்ன? அது மூணு பாதங்கள். அப்படி அவர் திரிவிக்ரமனா இருக்கிறார். பார்க்கணும், அவர் ஏதோ பலி சக்கரவர்த்தியத்தை வாங்கிட்டார், மூணு பாதங்களை வச்சாலும் அது இருக்கவே இருக்கு, அதை பத்தி சொல்லல. ஆனா வசுதா இங்கே திரிவிக்ரமான்னு இப்படி அர்த்தம். அதான் த்ரயஹா விக்ரமாஹ த்ரிஷு லோகேஷு கிராந்தாஹ யஸ்ய த்ரய விக்ரமாஹ, மூணு விக்ரமங்கள், மூணு தரம் தான் அந்த மூணு பதார்த்தங்களை ஜெயித்தவர்கள். த்ரிஷு லோகேஷு கிராந்தா, மூலகத்தையும் வியாபித்து நிற்கிறவர் சஹா த்ரிவிக்ரமஹ. த்ரீணி பதாவி சக்ரமே அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. இது ஸ்ருதே த்ரயோ லோகாஹ கிராந்தாஹ ஏன, யாரால் மூலகமும் தாண்டப்பட்டதோ, ஞாபகம் மூணு தாண்டி நிற்கிறார், மூலகத்துல இருக்கிறது இல்ல, மூலகத்தையும் தாண்டி நிக்கிறார். அதான் மூலகத்தையும் வியாபித்து நிக்கிற ஸ்வரூபம் முன்னால பார்த்தோம். அவருடைய மூணு பாதங்கள்னாலும் மூலத்தையும் அளந்து நின்னார்னு பார்த்தோம். இப்ப என்ன, மூலகத்தையும் தாண்டி நிக்கிறார். அதான் த்ரயோபாதாஹ க்ராந்தாஹ லோகா க்ராந்தாஹ ஏனவா இது த்ரிவிக்ரமஹ. இதுதான் விஷ்ணு புராணம் சொல்றது. ஹரிவம்சத்துல த்ரிரித்யேவத்ரயோலோகாஹ கீர்த்திதா முனிசத்தமைஹி க்ரமதே தான் த்ரிஜா சர்வான் த்ரிவிக்ரம இது ஸ்ருதா. த்ரிரித்யேவத்ரயோ லோகாஹ த்ரீ, த்ரீன்னு சொன்னாலே மூணுன்னு அர்த்தம். இங்கிலீஷ்லயும் சரி சமஸ்கிருதத்திலையும் சரி த்ரீனா மூணு. த்ரிஹி இத்தேவ த்ரயோ லோகாஹ கீர்த்திதா மூலகங்கள். மூலகங்கள்ல பூலோகம் ஒண்ணு, தேவலோகம் ஒண்ணு, நடுவில் இருக்கிற அந்தரிஷ லோகம் ஒண்ணுன்னு சொல்றது வழக்கம். ஆனா வஸ்துதா மூணு லோகங்கள் நமக்கு என்ன, சத்துவகுணத்தோட கூடிய லோகங்கள், ரஜோகுணத்தோட கூடிய லோகங்கள், தமோகுணத்தோட கூடிய லோகங்கள். அப்பப்ப இது மாறிக்கொண்டே இருக்கும். எப்படிப்பட்டதான மனுஷனா இருந்தாலும் சத்வரஜஸ்தமோகுணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இருந்த போதிலும் நாம் எப்பொழுதும் தமோகுணத்தையும் ரஜோகுணத்தையும் தாண்டி சத்வகுணமாக நம்ம மனசு இருக்கும்படி பார்க்கணும். சோம்பேறித்தனத்துக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்கப்படாது. எந்த ஒரு செயல் நம்ம பண்ணின போதிலும் அந்த செயலை ஈஸ்வரார்ப்பணமாக நினைச்சுட்டு இருக்கணும். பகவானுக்காக பண்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது மனசுல இருந்து கொண்டே இருக்கணும். அப்பொழுது ரஜோகுணமும் தமோகுணமும் கிட்ட வாலாட்டாது, சத்துவகுணத்தை இருக்கும். இந்த சத்துவகுணம் என்ன ஆகும், கடைசியில் அதையும் போயிடும்னு ஞாபகம். சத்துவகுணத்தை தாண்டறது நீங்க ஒன்றும் முயற்சி பண்ண வேண்டாம். சத்துவகுணத்தோடையே இருந்தேன்னா குணாதீத்தனா ஆயிடுவேன். இதுதான் 17வது அத்தியாயத்துல பகவத்கீதையில சத்துவகுணத்தோட இருந்தவாளுக்கு தனியாக அந்த சத்துவகுணம் தானா போயிடும். சாஸ்திரங்கள்லயே மனசு செலுத்தின்றே இருந்தா லௌகிக வாசனை போயிடும். ஒரு நாளைக்கு அந்த பகவானுடைய திருவடியை உங்க மனசுல தோணித்தேனா அதுக்கப்புறம் சாஸ்திர வாசனையும் போயிடும். போக வேண்டியதுதான். இது எதுக்குன்னு அவன் அதை சொல்றான், இவன் இதை சொல்ல, இந்த சண்டையெல்லாம் வேணுமா, வேண்டாம். கடைசியில என்ன, அந்த பகவானுடைய பாதாரவிந்தன் தோணி ஆத்மதாட்சாத்காரம் உங்களுக்கு வறுமையானால் இந்த சாஸ்திரங்கள் போனாலும் பரவாயில்லை. அந்த உயர்ந்ததான நிலையை அடைவதற்கு இது ஒரு சாதனம். மிருல்லோக விஸ்வலிங்காத்யை சுருட்டெரியா ஜோதி தன்யதா உபாய சோவதாராய நாஸ்தி பேத கதஞ்சனா. இத பரமனை அடைவதற்கு, ஆத்மஸ்வரூபத்தை அறிவதற்கு இவைகள் எல்லாம் உபாயம். சாஸ்திரங்கள்ல எது சொல்லும், ஏகேன முருத்பிண்டேன, ஒரு மண்ணை தெரிஞ்சா எல்லாம் குடம் எல்லாம் தெரிஞ்சா போல, இதையே ஞாபகம், மண்ணையே ஞாபகம் இருப்பலன்ன. இத வழியாக அந்த ஸ்வரூபத்தை அடையணும். ஆகையால் அப்படி நமக்கு மூலகமும் சத்வரஜஸ்தமோ குண பூயிஷ்டமான மனசை ஜெயிக்கிறதுக்காக வந்ததான ஸ்வரூபம் திரிவிக்ரம ஸ்வரூபம். ஆகையால் த்ரிரித்யேவ த்ரயோ லோகா கீர்த்திதாஹ முனி சத்தமை க்ரமதே தான் ஸ்த்ரிஜா சர்வான் எல்லாவற்றையும் தாண்டுகிறார். ஆகையால் த்ரிவிக்ரம இதி ஸ்ருதஹ இதி ஹரிவம்சே அப்படின்னு ஹரிவம்ச புராணம் சொல்றது. ஹரிவம்ச புராணம் மகாபாரதத்தினுடைய அப்பெண்டிக்ஸ், கடைசியில் இருக்கக்கூடியதான பாகம். மகாவிஷ்ணு கிருஷ்ண பரமாத்மா அவர் அந்த நரகாசுரனை ஜெயித்த நரகாசுரன் பல்லாயிரம் கணக்கான பெண்மணிகளை அரச குமாரிகளை எல்லாம் எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டு வச்சிருந்தான். அத்தனை பேரையும் மீட்டார். அத்தனை பேரும் நாங்கள் எங்கே போவோம்னு கேட்டார். அம்மா அப்பா எல்லாரும் போயாச்சு, ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுல, நாங்கள் என்ன பண்ணோம்னார். அத்தனை பேரும் பகவானை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் 10 பொண்ணு 10 பையன் பொறுமணும். ஒரு ஸ்கூல் இல்லைன்னா ஒரு ஸ்கூல் கொள்ளாதுன்னு தனியாக அவருக்கு வச்சு, ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி வச்சு, தனியாக துவாரகான்னு ஒரு இடத்தை அவர் தனியாக பண்ணி அத்தனை பேரையும் அவளுக்கு வச்சு அத்தனை குழந்தைகள் பண்ணாரா. அதுக்கு அவளுடைய பேரெல்லாம் சொல்லி அத்தனையும் பண்ணியிருக்காரு. தான் ஹரிவம்சம். மகாவிஷ்ணு கிருஷ்ணனுடைய அவம்சம், அவளுடைய பிள்ளைகள் குழந்தைகள் பேரன்கள் பேத்திகள் இத்தனையும் சேர்ந்து அவளுடைய வாழ்க்கை சரித்திரம் என்னாச்சு. கடைசியில ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு எல்லாரும் பிராண்ட விட்டார் பகவான் இருக்கிறப்பவே. இது இப்படி எல்லாம் ஆயிடுதுன்னா அவருடைய ஸ்வரூபத்தை என்னன்னு நீங்க கேட்க முடியாது. ஜென்ம கர்ம சமே நித்யம். பகவானுடைய ஜென்ம பகவான் என்ன பண்றார் உங்க மனசுக்கு எட்டாது, எல்லாம் மாயிக்கம். நம்ம மாதிரி பிராரப்த கர்மா பண்ணி அதனால பிறந்ததான ஜென்மா இல்லை அவரது. அவர் மாயினால தன்னிச்சையாக ஸ்வேச்சையா எடுத்துக்கொண்டதான ஒரு ஸ்வரூபம். அதே போல இத்தான ஸ்வரூபமும் ஸ்வேச்சையாக பண்ணின அவருடைய லீலைகள்லாம் ஸ்வேச்சை. ஏன்னா பிறந்த ரெண்டு நாளுக்குள்ள பூதனையை கொள்வார சார், ஒரு சின்ன காலை கட்டி வச்சா சகடாசுரனை கொள்வாரா, நீங்களும் ஆனந்தமா கேட்கறது சொன்னா கை கொட்டி திருச்சுண்ட ஆனந்தமா பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வரேன். இது நடக்கிற காரியமா என்ன? ஆனா என்ன வெகு நாட்களாக சொல்லி அதை நிஜமா நடந்ததுன்னு நம்பிட்டோம். வஸ்துதா என்ன, இத்தனையும் அந்த பகவான அடையறதுக்கு நமக்கு சொன்னதான வழி. அந்த பகவானுடைய நினைப்பு உங்க மனசுல எப்பொழுதுமே இருக்கணும். அதற்காக இந்த லீலையை காட்டினார். லீலையை செய்தார்னு சொல்றதோ லீலையை காட்டினார்னா ஏதோ ஒண்ணு. ஆனா விவகாரம் என்னடா, இவைகள்லாம் உங்க மனசுல பகவானுடைய தோற்றம் வரணும், ஆத்மானந்தத்தை தாங்கள் அனுபவிக்கணும் என்பதற்காக பண்ணியிருந்தான திருவிக்கிரம லீலைகள். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதனால இது ஹரிவம்சம்னு சொல்லப்பட்டது. அந்த ஹரிவம்சத்துல பகவானுடைய ஸ்வரூபத்தை இப்படி சொல்லி முன்னால சொன்னதான திருவிக்ரமம் ஸ்ரீமத் பாகவதத்துல அந்த எட்டாவது ஸ்கந்தத்துல பலி சக்கரவர்த்தி நிகிரகணத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கு. அந்த திருவிக்ரமார்த்தத்துக்கு வேற. இங்க சொன்னதான திருவிக்ரமம் மனுஷியனுடைய மனசுல இருக்கக்கூடியதான மூன்று குணங்களையும் தாண்டி குணாதீசனா இருக்கக்கூடியதான நிலையை தருவதற்காக வந்ததான திருவிக்ரம ஸ்வரூபம் இது. இப்படி பார்த்தோம். இப்படி ஆனந்த் பிரமோதன ஆனந்தோ நந்தனோ நந்தா சத்ய தர்மா திருவிக்ரமா அப்படின்னு. அதுக்கப்புறம் மகர்ஷி கபிலாச்சாரிய கிருதஜோ மேதினிபதி ஸ்ரீபத ஸ்ரிதசாத்யக்ஷ மகாசுருங்க கிருதாந்த கிருத் அப்படிங்கிற நாமக்கள்